ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 4, உன்னத அறிவு, பதம் 1. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம் ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபோ நித்யானந்தம் ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீ பகவான் உவாச்சம் இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவானமவ்யயம் விவஸ்வான் மனவே ப்ராஹம் மனோரிக்ஷ்வாகு அப்ரவீம். ஸ்ரீ பகவான் உவாச்சம் இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவானஹமவ்யயம் விவஸ்வான்மனவே ப்ராஹம் மனோரிக்ஷ்வாகு அப்ரவீம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ருவாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், அழிவற்ற இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். விவஸ்வான் மனிதகுல தந்தையான மனுவுக்கும் இக்ஷ்வாக்கு மன்னனுக்கும் இதனை முறையே உபதேசித்தனர். ஓம ஜானதிமிரந்தஸ்ய ஜானஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமோம் விஷ்ணுபதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின் இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷா சூன்யவாதீம் பாஷாத தேசதாரணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதிம் கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்யநாமினே கௌரத்விஷே நமஹம். எம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதைஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவை வேதை சாங்கபதக்ரம உபநிஷத் காயந்தி யம் சாமக தியானாவஸ்தித தத்கதேன மனுஷா பஷ்யந்தி யம் யோகினம் யஷந்தம் நாவிதோ சுரா சுரகணா தேவாய தஸ்மை நமஹ. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய அனுகிரகத்தாலையும் ஸ்ரீல பிரபுபாதருடைய அனுகிரகத்தாலையும் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தாலையும் 4வது அத்தியாயம் உன்னத அறிவு பதம் 1 இருக்கும். இப்போ இந்த அத்தியாயத்தில் பகவான் ஆன்மீக விஷயங்களை அறிவுகளை பற்றி, கர்மயோகத்தை நம்ம இப்போ தான் முடித்திருக்கிறோம், இப்போ வந்து உன்னத அறிவை பற்றி பேச போகிறார். இந்த பதத்தில் கிருஷ்ணர் எப்படி பகவத்கீதை பிறந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். இந்த முதல்ல சொல்கிறார், இந்த யோகம் வந்து அழிவற்ற யோகம் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஏன் அழிவற்ற யோகம் அப்படின்னா, இந்த உலகத்தில் சாதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு முடிவு இருக்கிறது, அழிவுற்றுவிடும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய கல்லூரியிலேயே நிறைய மாணவர்கள் சிவில் இன்ஜினியரில் என்னோடய நண்பர்களே படித்தார்கள். அவர்கள் சிவில் இன்ஜினியர் படித்து விட்டு இப்போ என்ன வேலை பார்க்குறார்கள் அப்படின்னா, அவர்கள் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் துறையில் வந்து நிறைய பேர் வந்து வேலை பார்க்கிறார்கள். அப்போ அந்த அந்த வன் நம்ம படித்தது எல்லாமே, இப்போ சிவில் இன்ஜினியரிங்கில் படித்தது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அவர்கள் உபயோகிக்கின்றார்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து உபயோகிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவர்கள் வேலை படித்தது ஒன்று, வேலை செய்வது ஒன்று. அதனால் நம்ம இந்த உலகத்தில் எதை தான் வந்து படித்தாலும் வந்து ஒரு நாள் வந்து அழிவிட்டுவிடும். நம்ம சாதாரணமாக எந்த எதை படித்தாலும் சரி, அறிவியல் படித்தாலும் சரி, விஞ்ஞானத்தை எந்த விதமான பாடங்களை நம்ம படித்தாலும் அது எல்லாமே வந்து இந்த சரீரம் எப்போ அழிந்து போகிறதோ, எப்போ மரணம் சம்பவிக்கிறதோ அப்போ வந்து அழிந்துவிடும். ஆனால் பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறது அழிவற்ற யோகம் அப்படின்றாரு. ஏன் அழிவற்ற யோகம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பேசுகிறோமோ என்னென்னலாம் கேட்குறோமோ அது ஆத்ம சம்மந்தப்பட்டது இருக்கிறதுனால ஆத்மா கூடவே அது வந்து போய்கிட்டே வந்து இருக்கும். அது சில பேரை நீங்கள் பார்க்கலாம், பக்தி தொண்டில் அவர்கள் வந்து இப்போ தான் ஆரம்பித்திருப்பார்கள். எப்படி ஒரு நெருப்பு எரியுது அப்படின்னா, அந்த நெருப்பை கொஞ்சம் விசிறி விட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், அதனால நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். அதுபோல இந்த ஞானம், பகவத்கீதை, பாகவதம் போன்ற ஞானங்கள்லாம் நம்மளோட ஹிருதயத்தில் நம்ம என்னென்னலாம் வந்து இப்போ போன பிறவிகளில் ஜென்மாந்திர பிறவிகளில் நம்ம படித்தமோ கேட்டமோ அது எல்லாமே வந்து நம்மள்கிட்ட வந்து இருக்கும், என்றைக்குமே வந்து அழிவு பெறவே பெறாது. அதனால தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனர் ஒரு கேள்வியை கேட்குறார். வரப்போகிற அத்தியாயங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு பக்தி யோகி கிருஷ்ணா உன்னிடம் பக்தி பண்ணுறான், ஆனால் அவன் முழுமையாக தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னா அவனோட கதி என்னவாகும் அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து கேட்குறாரு. அப்போ கேட்கும் பொழுது கிருஷ்ணர் வந்து பதில் சொல்கிறார், யாரெல்லாம் ஒருத்தர் பக்தி தொண்டில் முழுமை பெறவில்லையோ அவர்களுக்கு வந்து அடுத்த பிறவி எங்கே கிடைக்கும் அப்படின்னா செல்வந்தர்களுடைய குடும்பத்திலேயோ இல்லை உயர்ந்த வந்து வைஷ்ணவ குலங்கள்லேயே வந்து அவருக்கு வந்து பிறவி கிடைக்கும். அப்படி பிறவி கிடைக்கும் பொழுது அவர் அடுத்த ஜென்மத்தில் வந்து பக்தியில் வந்து முழுமை பெற்று வைகுண்டம் போய் விடுவார் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்ல போகிறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே நினைக்கிறது உண்டு, நிறையா பேர் நினைக்கிறது உண்டு, கிருஷ்ணர் பகவத்கீதை 5000 வருடங்களுக்கு முன்பு அர்ஜுனருக்கு உபதேசித்தார் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வரைக்கும் நம்ம முக்கியமாக வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறது எப்படின்னா பகவத்கீதை வந்து வந்து 5000 வருடங்கள் ஆகிறது அப்படின்ட்டு. ஆனால் இங்கே என்ன கிருஷ்ணர் சொல்கிறார், இமம் விவஸ்வதி யோகம், நான் வந்து இந்த அழிவில்லாத யோகத்தை வந்து நான் விவஸ்வான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து இங்கே சொல்கிறார். அதுக்கப்புறம் பகவத்கீதை அப்படிங்கிறது சாதாரண மனிதர்களுக்கு கிடையாது, ராஜ ரிஷிகளுக்கு. விவஸ்வான் யார் அப்படின்னா சூரியதேவன், சூரியதேவன் யார் அப்படின்னா அரசன். அதுபோன்ற அரசர்களுக்கும் யார் யாரெல்லாம் வந்து மிகவும் புத்திசாலியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வந்து பகவத்கீதை. புத்திசாலி சாதாரண மனிதன் என்ன பண்ணுவான், பகவத்கீதைக்கு வந்து விருப்பமே வந்து காட்ட மாட்டான். யார் யாரெல்லாம் பகவத்கீதைக்கு விருப்பம் கொஞ்சம் விருப்பம் காட்டினா கூட அவர்கள் மிகவும் புத்திசாலிகள். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாதாரண மனிதர்கள் வந்து அவர்கள் இந்த செய்தித்தாள் அந்த மாதிரி விஷயங்களில் தான் அவர்களுக்கு நாட்டம் எப்பயும் இருக்கும். எப்படி ஒரு காக்கா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது காக்கா எங்கெங்கெல்லாம் குப்பை தொட்டி இருக்கோ அங்கங்கெல்லாம் போயிட்டு சாப்பிடும். ஆனால் எப்படி ஒரு அன்னப்பறவை இருக்குது அப்படின்னா அது அன்னப்பறவை வந்து குப்பை தொட்டி இருக்கிற இடங்களில் போய் சாப்பிடாது. அதுபோல் பகவத்கீதை படிக்கிறது யார் யார் படிப்பாங்க அப்படின்னா மிகவும் அதிபுத்திசாலியான மனிதர்கள் மட்டும்தான் பகவத்கீதையை வந்து படிப்பாங்க. அதனால தான் கிருஷ்ணருங்க வந்து சாதாரண மனிதர்கள்ட்ட போயிட்டு சொல்லலை, அவர் வந்து அதி புத்திசாலியான அரசர்கள்ட்டையும் வந்து வந்து கிருஷ்ணர் பகவத்கீதையை வந்து இந்த பதத்தில் சொல்கிறார். அதுபோல் யாரெல்லாம் பகவத்கீதையை படிக்கிறாங்களோ, அதாவது பகவத்கீதை படிக்கிறதுக்கு எந்த விதமான தகுதிகளும் தேவை கிடையாது, ஒருவன் பாமரனாக இருந்தாலும் சரி, ஒருவன் ஏழையாக இருந்தாலும் சரி, ஒருவன் பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஒருவன் வந்து நாய் தின்ற குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பகவத்கீதை படிக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது, பகவானிடம் பக்தி செய்வதற்கு உரிமை இருக்குது, அதை வந்து யாருமே வந்து தடுக்கிறதே கிடையாது. ஒருத்தன் வந்து ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, புத்தி யார் யாருக்கெல்லாம் புத்தி கூர்மையாக புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பகவத்கீதையை வந்து படிப்பார்கள். அவர் படிக்க யார் யாரெல்லாம் பகவத்கீதை படிக்கிறார்களோ, ஒருவன் பரம ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் பகவத்கீதையை படித்து பகவத்கீதையில் சொல்லியிருக்க விஷயங்களை கடைபிடித்தான் அப்படின்னா அவன் மிகவும் வந்து ஒழுக்கமானவனாக இருப்பான். முதல் முதல்ல மனிதர்களுக்கு என்னென்ன லட்சணங்களும் இருக்குமோ ஒழுக்கமாக வந்து இருப்பான், அவன் நிம்மதியாக இருப்பான். அவன் வந்து ஏன் நிம்மதியாக இருப்பான் அப்படின்னா பகவத்கீதை படிக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற பயம் வந்து நீங்கிவிடும், நமக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் நீங்கிவிடும், பயம் நீங்கிவிடும், அது போன்ற எல்லாமே நீங்கினவுடன் மனிதன் வந்து நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் ஒழுங்காகவும் இருப்பான். வைஷ்ணவன் அப்படிங்கிறவன் யாரெல்லாம் பகவத்கீதை படிப்பார்களோ அவர்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ஏன் வந்து இந்த அரசர்கள்கிட்ட பேசினார் அப்படின்னு வந்து ஒரு கேள்விகள் வரலாம். ஏன் அப்படின்னா வந்து சூரியதேவன் வந்து ஒரு அரசன், ஏன் அந்த அரசன் சூரியதேவன் அரசர், மனுவும் வந்து ஒரு அரசர், இக்ஷ்வாக்கு அவரும் வந்து ஒரு அரசர், அர்ஜுனனும் ஒரு அரசர், ஏன் அரசர்கிட்ட கிருஷ்ணர் பேசினார் அப்படின்னு கேள்விகள் எழலாம். ஏன் அப்படின்னா நம்ம 3வது அத்தியாயத்திலே கிருஷ்ணர் வந்து சொன்னார், யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் பெரிய மனிதர்கள் நடந்து கொள்கிறார்களோ அதுபோல் சாதாரண மக்களும் கடைபிடிப்பார்கள். ஒரு ராஜ ரிஷி, ஒரு அரசாங்கம், ஒரு அரசர் இருக்கார், அவர் வந்து பகவத்கீதையை படித்து பின்பற்றினார் அப்படின்னா சாதாரண மனிதர்கள் எல்லாருமே வந்து பின்பற்றுவார்கள். இன்னைக்கு அதனால தான் சொல்லப்படுறது, அரசர்கள் எல்லாமே வந்து ஆன்மீக விஷயத்தில் ஆன்மீக அறிவு இருக்க வேண்டும். எந்தெந்த அரசர்கள்லாம் இருக்கிறார்களோ அவர்கள், நம்ம முதல்வராக இருந்தாலும் சரி, முக்கிய மந்திரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஆன்மீக விஷயங்களை இருப்பவர்கள் அரசாணையில் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, ஆன்மீக விஷயங்கள் இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய எண்ணம் வந்து சுத்தமாகவும் நன்றாகவும் இருக்கும். நம்ம ஆன்மீக விஷயங்கள் இல்லவே இல்லை அப்படின்னா, அவரவர்கள் பாக்கெட்டுக்கு அரசாங்கத்தில் இருக்கிற கஜானாவெல்லாம் எடுத்து எடுத்து அவர்களுடைய வங்கி கணக்கில் ஏற்றிக்கொண்டே போவார்கள். அரசாங்கத்தில் கஜானா வந்து குறைந்து கொண்டே போவோம், அவர்களுடைய கணக்கில் வந்து அதிகப்படுத்தி கொண்டே போவார்கள். அதுக்கப்புறம் வந்து கஜானாவை எப்போ மொத்தமாக காலி பண்ணிவிட்டு 5 வருடத்துக்குள்ளே ஓடிவிடுவார்கள். இந்த மாதிரி யார் யாருக்கும் ஆன்மீக அறிவு இல்லையோ அவர்களில் வந்து அரசை ஆள்வது கூடாது. அதனால தான் கிருஷ்ணருங்க சொல்கிறார், அரசர்களுக்கு வந்து பகவத்கீதையை வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் சில பிரபுபாத இந்த பொருளுரை சொல்கிறார், மனிதர் வாழ்க்கையில் வந்து என்ன நோக்கம் அப்படின்னா, ஆன்மீக விஷயங்களை, ஆன்மீக அறிவுகளை நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த கேள்வி கேட்கக்கூடிய ஞானம் இருக்கிறது. அதே வந்து ஒரு விலங்கினங்களுக்கெல்லாம் அதை வந்து கேள்வியெல்லாம் வந்து கேட்க முடியாது. பகவத்கீதை எங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு மட்டும்தான் பகவத்கீதை போய் சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ எங்கன்னா ஒரு 20 நாய் இருக்குது அப்படின்னா, அந்த 20 நாயை உட்கார வச்சு பகவத்கீதா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு சொன்னோம்னா, உடனே என்ன பண்ணும், நாய் வந்து நம்மளோட வாயை பிடிச்சிரும். அது மாதிரி நாய்களுக்கெல்லாம் வந்து பகவத்கீதை சொல்ல முடியாது. ஏன்னா எங்கன்னா பசுமாடு இருந்துச்சுன்னா பசுமாடுக்கு வந்து பகவத்கீதை சொல்லி கொடுக்க முடியாது. சொன்னாலும் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. ஆனால் மனிதர்களால் மட்டும்தான் வந்து பகவத்கீதை, பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை படித்து புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், மனித வாழ்வின் முக்கியமான குறிக்கோள் இந்த பகவத் விஷயங்களை கேட்டு கற்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமாக இருக்கலாம், ஏன் வந்து இந்த பகவத்கீதா விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுடைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி எல்லாருமே வந்து பகவத்கீதை, பாகவதம், மகாபாரம், மகாபாரதம், ராமாயணம் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து பொழுதுபோக்கி கொண்டே இருப்பார்கள். நீங்கள் எங்கன்னா கிராமப்புறங்களுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, மகாபாரதம், ராமாயணத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார்கள். ஏன் அப்படின்னா, நம்ம இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி நம்ம நாட்டில் வந்து இந்த பள்ளிக்கூடமும் கிடையாது, கல்லூரிகளும் கிடையாது, எல்லாமே வந்து குருகுல கல்வி. நம்ம ஊர் வந்து இந்தியா வந்து மிகவும் செழிப்பான நாடு. குருகுல கல்வியின் பக்தி மூலமாக மனிதர்களை எந்திரிச்ச உடனே வந்து கோயிலுக்கு தான் போவாங்க. எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு எல்லாமே வந்து நாட்டு மக்கள் எல்லாமே ஒன்றாக இருப்பார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு ஆங்கிலேயர்கள் உள்ள வந்து அவர்கள் பார்த்து இவர்களை எப்படி அழிப்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆன்மீகத்தையே வந்து நம் முதுகு எலும்பாக இருந்த அந்த ஆன்மீகத்தை என்ன பண்ணாங்க, உடைச்சிட்டாங்க. அதனால அதை உடைச்சி இவர்களை வந்து பார்த்தாங்க. இந்த வெள்ளையர்கள் வந்து இவர்களை எப்படி வந்து உடைப்பது அப்படின்னு பார்த்து முதல்ல என்ன பண்ணாங்க, நம்மளோட விவசாயத்தை வந்து கெடுத்துட்டாங்க. விவசாயத்தை கெடுத்துட்டு, குருகுல கல்வியும் கெடுத்துட்டு, ஆன்மீகத்தையும் கெடுத்துட்டு, நம்ம பசு பாதுகாப்பு அதையும் வந்து இதெல்லாம் எங்கே எது இதெல்லாம் முதுகு எலும்பாக இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த வெள்ளையர்கள் என்ன பண்ணாங்க, உடைத்து விட்டு அவர்கள் இந்த குருகுல கல்வியெலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பள்ளிக்கூடம், கல்லூரி, மேற்கத்திய கலாச்சாரங்களை கொண்டு வந்து நம்மளுடைய இந்தியாவை அழித்து விட்டார்கள். அதனால தான் ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், நம்ம எப்போ வந்து இந்த ஆன்மீக அதை வந்து திரும்ப நம்ம முன்னாடி நம்ம ஊரில் இந்தியா அப்படின்னு பார்த்தா ஒரு பிச்சைக்காரன் கூட கிடையாது. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி ஒரு 70-80 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் ஒரு பிச்சைக்காரன் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த அளவுக்கு செல்வமும் செழிப்பாக இருந்த நாடு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வீதிக்கு வீதி ஒரு பிச்சை எடுக்கிறார்கள். பிச்சை எடுக்கும்போது காசு கொடுக்கல அப்படின்னா வந்து எல்லாத்தையும் வந்து அடித்து திருடி விட்டு ஓடி விடுகிறார்கள். இது போல் நம்மளுடைய கலாச்சாரத்தை அழித்து விட்டார்கள். அதனால தான் நம்ம முடிந்த வரைக்கும் ஆன்மீக விஷயங்களை நம்ம வந்து அதிகமாக படிக்க மக்கள் நாட்டம் காட்டணும் அப்படின்னா, இழந்த கலாச்சாரத்தை நம்ம வந்து திரும்பவும் கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் இங்கே ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், பொருளுரில் பகவான் சூரிய தேவன் அவருக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சம் அப்புறமேலு வந்து சுட்டெரிக்கக்கூடிய தன்மை எல்லாமே வந்து பகவான் கிருஷ்ணரிடம் இருந்து வருகிறது அப்படின்னு வந்து சொல்கிறார். ஏன்னா பிரம்மதேவர் சொல்கிறார் பிரம்ம சம்ஹித்தில, யக்ஷக்ஷுரேவ சவித சகல கிரகாணம் ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேஷ தேஜகம் எஸ் சஞ்சனாய பிரமத்தி சம்பிரத்த கால சக்ரோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. யக்ஷக்ஷுரேவ சவித சகல கிரகாணம், யக்ஷக்ஷுர்மு அப்படின்னா கிருஷ்ணர் இங்கே சொல்லுங்க, கிருஷ்ணர் பிரபுபாதர் சொல்கிறார் அவருக்கு என்னென்ன சக்திகள் தேவையோ, சூரியதேவனுக்கு என்னென்ன சக்திகள்லாம் தேவையோ அது எல்லாமே வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து வருகிறது அப்படின்னு வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் சூரியதேவன் பகவானுடைய ஒரு கண்ணாக இருக்கிறார். சூரியன் வந்து பகவானுக்கு வந்து இரண்டு கண்கள், ஒன்று வந்து சூரியன், இன்னொன்று வந்து சந்திரனாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொருளுரில் சொல்கிறார். அதுக்கப்புறம் சூரியதேவன் அப்படிங்கிறது வந்து ஒரு பதவி, எப்படி நம்ம முதலமைச்சர் இருக்காரோ, நம்ம முக்கிய மந்திரிகள் இருக்காரோ அவர்கள் எல்லாமே வந்து பதவி, அதுபோல் சூரியதேவனும் வந்து ஒரு பதவி. எப்போல்லாம் வந்து யார் யாரெல்லாம் வந்து நம்ம எப்படி முதல்வர் இருக்கார் அப்படின்னா அவர் 5 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிடுவார், அதுபோல் இந்த விவஸ்வான் சூரியதேவன் அவரோட ஆயுள் காலம் முடிந்ததுக்கப்புறம் அவர் போய்விடுவார். அதுக்கப்புறம் யார் யார் தகுதி வாய்ந்த நபர்கள் இருக்கிறார்களோ, யார் புண்ணியாத்மாக்களாக இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் வந்து தகுதி பெற்று இருக்கிறார்களோ அவர்கள் வந்து இந்த சூரியதேவனுடைய பதவியை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த சூரியதேவனுடைய பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி வாய்ந்த நபர்கள் யாரும் இல்லை அப்படின்னா கிருஷ்ணரே வந்து சூரியதேவனாக வந்துடுறார். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய நாராயணன்ட்டு சூரியனுக்கு வந்து ஒரு பெயர் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு முறை இந்த சூரியதேவனுடைய பதவியை ஏற்றுக்கொள்கிறதுக்கு யாருமே வந்து இல்லை, அதனால் கிருஷ்ணரே என்ன பண்ணுறார், நாராயணரே வந்து சூரியதேவனுடைய பதவியை ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் வந்து சூரிய நாராயணன் அப்படின்னு சில முறை வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் சூரிய கடவுள்னு கூட வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் சூரியன் தான் வந்து எல்லாத்திற்கும் வந்து நடுமையாக இருக்கிறார். எல்லா வந்து எவ்வளோ நட்சத்திரகங்கள் இருக்கோ, எவ்வளோ கிரகங்கள் இருக்கோ, எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிரகத்துக்கும் வந்து சூரியன் தான் வந்து சென்டராக மத்தியத்தில் வந்து இருக்குது. சூரியதேவன் தான் எல்லாத்தையும் வந்து அடக்கி ஆளுகிறார். எப்படி சுத்தணும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனை சுற்றி தான் வந்து எல்லாத்தையுமே வந்து சுற்றி கொண்டே இருக்கும், சுங்கி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூரியதேவன் எப்படி ஓடுறார் அப்படின்னா அவருடைய தடத்தில் வந்து ஓடிக்கொண்டே வந்து இருக்கிறார். ஏன் அப்படின்னா பகவானுடைய ஆணை காண்டி. நம்மெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சமுத்திரம் பார்த்தோம் அப்படின்னா சமுத்திரத்தில் எவ்வளோ தண்ணி இருக்குது. சமுத்திரம் ஒரே ஒரு நிமிஷம் அதை நினச்சிதுன்னா கூட என்ன பண்ணோம், அந்த தண்ணி அப்படியே மேலே எடுத்து வந்து ஊரே வந்து அழிச்சிரும். அது என்ன கரை, ஒரு சின்ன கரை இருக்குது, அதை தாண்டது பெரிய விஷயமா. அது வந்து ரொம்ப எளிமையாக வந்து அந்த கரையை வந்து தாண்டிட்டு சூரியதேவன் மேலே வந்து ஊரையே அழிக்க முடியும். இருந்தாலும் பகவானுடைய ஆணைக்கு இணங்கி அவர்கள் வந்து மேலே வருவதே இல்லை, கீழேயே வந்து இருக்கிறார்கள். அதுபோல் சூரியனும் சரி, சந்திரனும் சரி, எல்லா கிரகங்களும் சரி, நட்சத்திரங்களும் பகவானுடைய ஆணையினால் எல்லோருமே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்மெல்லாம் வந்து அலுவலகத்தில் திடீர்னு ஒரு நாள் விடுபடுத்துக்கலாம், நமக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விடுபடுத்துக்கலாம். ஆனால் என்னைக்குன்னா ஒரு நாள் சூரியன் தேவன் விடுப்பு எடுத்திருக்காரா? விடுப்பு வந்து கிடையவே கிடையாது. சூரியனுக்கும் சரி, சந்திரனுக்கும் சரி, யாருக்குமே வந்து விடுப்பு கிடையவே கிடையாது. அவர்கள் எல்லாமே வந்து பகவானின் ஆணைக்குப்படி ஓடிக்கொண்டே வந்து இருக்கார்கள். அதனால தான் பிரம்மதேவர் சொல்கிறார், யக்ஷக்ஷுரேவ சவித சகல கிரகாணம் ராஜா சமஸ்த. விவஸ்வான் வந்து சூரியதேவன் தான் வந்து ராஜா சமஸ்த எல்லா கிரகங்களுக்கும் ராஜனாக இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணோம், என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் தான் வந்து முதல்ல முதல்ல பகவத்கீதை கேட்டார் அப்படின்ட்டு. ஆனால் வந்து முதல் முதல் சீடன் யார், கிருஷ்ணருடைய முதல் சீடன் யார் அப்படின்னா விவஸ்வான். பகவத்கீதை சொன்னது வந்து விவஸ்வானுக்கு வந்து சொன்னார். அதுக்கப்புறம் விவஸ்வான் கேட்டுட்டு என்ன பண்ணார், மனுக்கு வந்து திரும்ப சொன்னார், நம்ம எப்படி ஒருத்தர்கிட்ட கேட்டோம்னா யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நல்ல விஷயத்தை கேட்கும் பொழுது நண்பர்கள்டையும் சரி உறவினர்கள்ட்டையும் வந்து என்ன பண்ணுறோம், இந்த பகவத்கீதையை நண்பர்களையும் வந்து உங்களுடைய நண்பர்களையும் உங்களோட உறவினர்களையும் இந்த குழுவில் வந்து சேர்த்து விட்டு அவங்களும் வந்து பகவத்கீதையை கேட்கணும் அப்படின்னு நம்ம எல்லார்ட்டையும் வந்து இப்போ வந்து கேட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா. உங்கள்கிட்டையும் நானும் கேட்டுகிட்டே இருக்கேன். எல்லாரும் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களையும் உங்களுடைய உறவினர்களையும் இந்த பகவத்கீதை குரூப்பில் வந்து சேர்த்து அவங்களும் தினந்தோறும் இந்த இல்லை பிரவச்சனத்தை கேட்க வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக் கொள்கிறோம். அதுபோல் விவசாயம் என்ன பண்ணுறாரு, அவர் பகவத்கீதை கேட்டுட்டு அவர் மட்டும் வைத்துக்கொள்ள யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்லிட்டு மனுவுக்கு வந்து சொல்லித்தர்றாரு. மனு என்ன பண்ணுறாரு, அவரும் வந்து இக்ஷ்வாக்கு, இக்ஷ்வாக்கு யார் அப்படின்னா சூரிய வம்சத்தில் இருக்கக்கூடிய ராஜா ஸ்ரீ ராமச்சந்திர பகவான். ராமச்சந்திரருக்கு அவருடைய பரம்பரையில் ராமச்சந்திர பகவானுக்கு முன்னாடி வர்றவர் தான் இக்ஷ்வாக்கு. அவருக்கு வந்து மனு வந்து சொல்லி கொடுத்துருக்கார். இதுபோல் வந்து ஒவ்வொரு இடமிருந்து ஒவ்வொருத்தரிடமிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. சில பிரபுபாதர் இதை வந்து இந்த பொருளூரில் மிகவும் அழகாக சொல்கிறார். எப்போ வந்து விவஸ்வானுக்கு சொன்னார் அப்படின்ட்டு, விவஸ்வான் எப்போ சொல்லியிருக்க முடியும் அப்படின்னா, இந்த உலகம் படைத்ததுமே வந்து சூரியதேவனும் வந்து வந்திருப்பார். இந்த உலகம் படைக்கும் பொழுதே சூரியன் வந்து படைக்கப்பட்டது, அப்போ வந்து பகவான் வந்து சொல்லியிருக்கார். விவஸ்வான் எப்போ மனுவுக்கு சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்ல பிரபுபாதர் இதில் சொல்கிறார், மனுவினுடைய ஆயுள் காலம் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 3,53,00,000 வருடம் வந்து மனுவினுடைய ஆயுள் காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 305,30,00,000 வருஷம் வந்து மனு வாழ்வார். அவர் இப்போ எவ்வளோ காலம் முடிந்திருக்கிறது அப்படின்னா 120,40,00,000 வருடங்கள் இப்போ முடிந்திருக்கு. 120,40,00,000 வருஷம் வந்து மனுவோட ஆயுள் காலம் முடிந்திருக்கிறது. அப்போ வந்து சில பிரபுபாத சொல்கிறார், பகவத்கீதை வந்து விவஸ்வான் வந்து மனுவுக்கு எப்போ சொல்லியிருப்பார் அப்படின்னா 120,40,00,000 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து விவஸ்வான் மனுவுக்கு வந்து சொல்லியிருக்கார். அப்போ மனு எப்போ இக்ஷ்வாக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சொல்கிறார். இப்போ வந்து கலியுகத்தினுடைய ஆயுள் எவ்வளோ அப்படின்னா 432,000 வருடங்கள் வந்து கலியுகத்தினுடைய ஆயுள் காலம். அந்த 432,000 வருடங்களில் நம்ம இப்போ 5,000 வருடங்கள் வந்து கடந்து இருக்கிறோம். அப்போ 5,000 வருடங்களுக்கு முன்னாடி துவாபர யுகம், அது வந்து எவ்வளோ நாள் அப்படின்னா 864,000 வருடம் துவாபர யுகம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி த்ரேதா யுகம் எவ்வளோ அப்படின்னா 112,96,000 வருடங்கள் வந்து த்ரேதா யுகம் இருந்தது. இந்த த்ரேதா யுகத்தில் தான் இந்த இக்ஷ்வாக்கு மகாராஜர் வந்தார். அப்போ ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், எவ்வளோ வருடத்துக்கு முன்னாடி அப்படின்னா 21,65,000 வருடங்களுக்கு முன்பு மனு இக்ஷ்வாக்கு மகாராஜருக்கு வந்து சொல்லியிருக்கார். அப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம் பகவத்கீதை எவ்வளோ வருடங்களுக்கு முன்னாடி வந்து பேசப்பட்டது அப்படின்ட்டு. இவ்வளோ வருடங்களுக்கு முன்னாடி பேசப்பட்டாலும் இதில் தான் வந்து ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, பகவத்கீதை வந்து எவ்வளோ வருடங்கள் ஆனாலும் சரி இத்தனை வருஷமாக விவஸ்வானே எப்போ சொன்னார் அப்படின்னா 120,40,00,000 வருஷங்களுக்கு முன்னாடி மனு இக்ஷ்வாக்கு வந்து விவஸ்வான் வந்து மனுவுக்கு சொல்லிடுறாரு. அவ்வளோ பெரிய நம்மளுடைய இருக்கிறதுலே வந்து மிகவும் வந்து புராணம் அப்படின்னா மிகவும் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே பகவத்கீதை வந்து பேசப்பட்டது. இதெல்லாம் வந்து பகவத்கீதை வந்து இன்னைக்கு வர செய்தித்தாள் மாதிரி, இன்னைக்கு செய்தித்தாள் இன்னைக்கு நியூஸ் பேப்பரு நாளைக்கு வேஸ்ட் பேப்பர் மாதிரி வந்து கிடையாது. பகவத்கீதை வந்து எவ்வளோ புராணமாக இருந்தாலும் எவ்வளோ பழசாக இருந்தாலும் நம்ம இன்னைக்கு படித்தோம் அப்படின்னா இன்னைக்கு பேசப்பட்டது போல் புது புது நவ யௌவனமாக வந்து இருக்கும். எப்படி பகவானுக்கு 16 வருடங்கள் நவ யௌவனமாக இருக்காரோ அதுபோல் வந்து பகவத்கீதை நம்ம தினந்தோறும் படிக்கும் பொழுது, நம்ம 100 தடவை பகவத்கீதை படிச்சிருக்கலாம், 101வது தடவை பகவத்கீதை படித்தாலும் முதல் தடவை படிக்கிற மாதிரி வந்து வந்து புதுசாகவே வந்து இருக்கும். அதான் பகவத்கீதையினுடைய இன்னொரு ஆச்சரியமான விஷயம். இந்த விதத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பகவத்கீதையை வந்து கிருஷ்ணர் வந்து 5,000 வருடங்களுக்கு முன்னாடி முதல் முறையாக பேசலை. இமம் விவஸ்வதே யோகம், நான் சூரியதேவன் எப்போ இந்த உலகம் படைக்கப்பட்டதோ அப்போ, அதுவும் இந்த உலகத்தில் சொல்கிறார். அதுக்கு முன்னாடியே வந்து கிருஷ்ணர் பல முறை வந்து பல பேர்கிட்ட வந்து பேசியிருப்பார். இருந்தாலும் வந்து நம்ம இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் உலகம் படைக்கும் பொழுதே விவஸ்வானுக்கு வந்து கிருஷ்ணர் பகவத்கீதையை சொன்னார், விவஸ்வான் மனுவுக்கு சொன்னார், மனு இக்ஷ்வாக்கு சொன்னார். அதுபோல் பரம்பரை பரம்பரையாக இந்த பகவத்கீதை வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பதத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத் சத்.